The following is a class on the Bhagavad Gita, as it is, 6th chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in February of 1969 in Los Angeles.
Penvarum Bhagavad Gita Unmai Uruvil, 6th Adhyayam, Mudal Slokathirkana Upanyasam Valangiyavar, Devathiru A.S.A. Bhaktivedanta Swami Srila Prabhupada, 1969 வருடம் பிப்ரவரி மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
The blessed Lord said, one who is unattached in the fruits of his work and works as he is obligated is in the renounced order of life, and he is the true mystic, not he who lights no fire and performs no work.
6th அத்தியாயம் தியான யோகம் முதல் ஸ்லோகம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், செயலின் பலன்களில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவனே சந்நியாசியும் உண்மையான யோகியுமாகிறானே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல.
Is a means to control mind and senses. However, this is very difficult for people in general to perform, especially in this age of Kali. Although the Eightfold Yoga System is recommended in this chapter, the Lord emphasizes that the process of Karma Yoga, or acting in Krishna consciousness, is better. Everyone acts in this world to maintain his family and their paraphernalia, but no one is working without some self-interest, some personal gratification, be it concentrated or extended. The criterion of perfection is to act in Krishna consciousness and not with a view to enjoying the fruits of work. To act in Krishna consciousness is the duty of every living entity, because we are constitutionally parts and parcels of the Supreme. The parts of the body work for the satisfaction of the whole body. The limbs of the body do not act for self-satisfaction, but for the satisfaction of the complete whole. Similarly, the living entity acting for satisfaction of the supreme whole and not for personal satisfaction is the perfect sannyasi, the perfect yogi.
Puralurai, இந்த அத்தியாயத்தில் எட்டு அங்கங்களைக் கொண்ட அஷ்டாங்க யோகத்தினை மனதையும் புலன்களையும் அடக்குவதற்கான வழியாக பகவான் விளக்குகிறார். ஆனால் இம்முறை சாதாரண மக்களுக்கு குறிப்பாக இக்கலியுகத்தில் மிகவும் கடினமானதாகும். இவ்வத்தியாயத்தில் அஷ்டாங்க யோக முறை விளக்கப்பட்டிருப்பினும் கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதிலே கர்மயோகமே சிறந்தது என்று கடவுள் வலியுறுத்துகிறார். தனது குடும்பத்தையும் அவர்களது உடைமைகளையும் பாதுகாப்பதற்காகவே உலகில் உள்ள அனைவரும் செயல்படுகின்றனர். ஆனால் சுயநலமின்றி அது தனிப்பட்ட லாபமாகவும் இருக்கலாம், விரிவடைந்த லாபமாகவும் இருக்கலாம். செயலாற்றுவோர் யாரும் இல்லை. செயலின் பலன்களை அனுபவிக்கும் நோக்கத்தை தவிர்த்து கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதே பக்குவமானதாகும். கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பது ஒவ்வொரு உயிர் வாழ்வின் கடமையாகும். ஏனெனில் உண்மையில் அனைவருமே பகவானது அம்சங்கள், உடலின் அங்கங்கள், முழு உடலின் திருப்திக்காக செயல்படுகின்றன. அவை தமது சுய திருப்திக்காக செயல்படாமல் முழு உடலின் திருப்திக்காக பணியாற்றுகின்றன. அதுபோலவே தனது சுய திருப்திக்காக செயல்படாமல் பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயலாற்றுபவன் பக்குவமான சந்நியாசியும் பக்குவமான யோகியும் ஆவான்.
The sannyasins sometimes artificially think that they have become liberated from all material duties, and therefore they cease to perform Agnihotra Yagnas.
சந்நியாசிகள் சில சமயம் எல்லா பௌதிக கடமைகளிலிருந்தும் தாம் விடுதலை பெற்றுவிட்டதாக செயற்கையாக எண்ணிக்கொள்வதால் அக்னிஹோத்திர யஜ்யங்கள் செய்வதை விட்டுவிடுகின்றனர்.
There are some yogas to be performed by everyone for purification.
தூய்மை அடைவதற்காக எல்லாராலும் செயல்படுத்த வேண்டிய சில யாகங்கள் இருக்கு.
So, a sannyasi does not require to perform the yogas.
அதனால ஒரு சந்நியாசி இந்த யஜ்யங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
So by stopping that ritualistic performance of yoga, sometimes they think that they are liberated.
அதனால இந்த சடங்குகளான இந்த யஜ்யங்களை நிறுத்துறது மூலமா அவர்கள் தன்னை விடுதலை அடைந்தவர்களாக கருதுறாங்க.
But actually, unless he comes to the standard platform of Krishna consciousness, there is no question of liberation.
ஆனால் உண்மையிலேயே இந்த கிருஷ்ண உணர்வுன்ற தளத்துக்கு ஒருத்தர் வந்தால் ஒழிய இங்க விடுதலை என்ற கேள்விக்கே அங்க இடம் கிடையாது. மேல படிங்க.
But actually, they are self-interested because their goal is to become one with the impersonal Brahman.
ஆனால் உண்மையில் அவர்களும் சுயநலவாதிகளே, ஏனெனில் அவர்களின் குறிக்கோள் அருவ பிரம்மனுடன் ஒன்றாகுவதே.
There is demand. The impersonalists, they have got one demand.
ஆமா, ஒரு கோரிக்கை இருக்கு. இந்த அருவவாதிகளுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு.
That to become one with the supreme impersonal being.
அது என்னன்னா, அந்த பிரம்மன் அருவமான உயிர் வாழியான அந்த உச்சமானவரோட ஒன்றாகணும்ன்றது.
But a devotee has no demand. He simply engages himself to serve Krishna for the satisfaction of Krishna.
ஆனா ஒரு பக்தனுக்கு அப்படிப்பட்ட கோரிக்கை எதுவும் கிடையாது. அவன் வெறுமனே கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறான். கிருஷ்ணருடைய திருப்திக்காக அவன் செயல்படுறான்.
They do not want anything in return. That is pure devotion.
அவர்கள் அதுக்கு பதிலா எதுவும் எதிர்பார்க்கிறது இல்லை. அதுக்கு பேர் தான் தூய பக்தி.
Just like Lord Chaitanya says, நதனங்கன ஜனங்கன சுந்தரிங் கவிதாங் பஜகதீச காவன். I do not want any wealth. I do not want any number of followers. I do not want any nice wife. Simply let me be engaged in your service. That's all.
உதாரணத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நதனம் நஜனம் நசுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே. எனக்கு செல்வம் தேவையில்லை, என்னை பின்பற்றுபவர்கள் தேவையில்லை, அழகான மனைவி தேவையில்லை, வெறுமனே உங்களுடைய சேவையிலே நான் ஈடுபடணும், அவ்வளவுதான்.
That is the Bhakti Yoga system.
அதுதான் பக்தி யோக வழிமுறை.
When Prahlad Maharaj was asked by Lord Nrisimha Dev, my dear boy, you have suffered for me so much, so whatever you want, you ask for.
நரசிம்ம தேவர் பிரலாத மகாராஜிட்ட கேட்கிறார், எனதருமை சிறுவனே, எனக்காக நீ ரொம்பவும் துன்பப்பட்டிருக்க, நீ என்ன வேணும்னாலும் கேளு.
So he refused. My dear master, I am not doing mercantile business with you, that I will take some remuneration from you for my service. This is pure devotion.
ஆனால் அவர் மறுத்துட்டார். பகவானே, உங்களுக்கு நான் செய்த சேவைக்காக பதிலுக்கு ஏதாவது நான் எதிர்பார்க்கிறதுக்கு நான் ஒரு வியாபாரி அல்ல. அதுதான் தூய பக்தி.
So yogis are the gyanis. They are demanding that they should become one with the Supreme.
அதனால யோகிகள் அல்லது ஞானிகள் உச்சமானவரோட ஒன்றாகணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க.
Why one with the Supreme? Because they have got bitter experience by the separation of material pains. But a devotee has no such thing.
ஏன் உச்சமானவரோட ஒன்றாகணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா அவங்க இந்த பௌதிக உலகத்தினுடைய வேதனைகளில் கசப்பான அனுபவம் பெற்றிருக்காங்க. ஆனால் ஒரு பக்தனுக்கு அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது.
The devotee remains although separate from the Lord. He is fully enjoying in the service of the Lord.
ஒரு பக்தன் பகவான்லிருந்து தனித்து இருந்திருந்தாலுமே கூட அவன் முழுமையாக பகவானுடைய சேவையில் ஆனந்தப்பட்டு
இருக்கான்.
மேலும் படிங்க.
Such a desire is greater than any material desire, but it is not without self-interest. Similarly, The mystic yogi practices the yoga system with half open eyes, ceasing all material activities, desires some satisfaction for his personal self.
இத்தகைய விருப்பம் சாதாரண பௌதிக விருப்பங்களை விட சிறந்தது என்ற போதிலும் இது சுயநலமற்ற விருப்பம் கிடையாது. அதுபோல எல்லா உலக செயல்களையும் நிறுத்திவிட்டு பாதி மூடிய கண்களுடன் யோக பயிற்சி செய்யும் யோகியும் தனது சுயநலத்திற்காக ஏதோ ஒரு திருப்தியை
நாடுகிறான். There is one of the procedure.
யோகிகள்லாம் ஏதாவது பௌதிகமான சக்தி வேணும்னும் போது அவங்க யோகத்தினுடைய பக்குவத்தை அடைகிறாங்க. அது பக்குவம் கிடையாது, அது அந்த வழிமுறைகளில் ஒன்று.
Just like if you are actually practicing the regulative principles of yoga, then you can get eight kinds of perfection.
உதாரணத்துக்கு உண்மையிலேயே நீங்க யோக வழிமுறைகளுடைய கொள்கைகளை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா அப்ப உங்களால எட்டு வகையான பக்குவத்தை அடைய முடியும்.
You can become lighter than the cotton swab.
உங்களால ஒரு பஞ்சை விட மிக லேசானவராக ஆக முடியும்.
You can become heavier than the stone.
நீங்க ஒரு கல்லை விட கனமானவராகலாம்.
You can get anything, whatever you like, immediately.
நீங்க வெறுமனை எதையும் உடனடியா அடைய முடியும்.
Sometimes you can even create a planet.
சில சமயத்தில் ஒரு அண்டத்தையே கூட உருவாக்க முடியும்.
Such powerful yogis are there. Vishwamitra yogi, he did it actually.
அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த யோகிகள் இருக்காங்க. விஸ்வாமித்ர முனி உண்மையிலேயே அதை செய்தார்.
He wanted to get man from palm tree.
தென்னை மரத்தில் இருந்து மனிதனை பிறக்க வைக்கணும்னு அவர் விரும்பினார்.
Why man should be begotten through the living 10 months within the womb of mother? They will produce just like fruit. He did it like that.
மனிதன் தாயோட கர்ப்பத்தில் 10 மாதம் இருந்துதான் பிறக்கணுமே என்ன, மரத்தில் பழம் காய்க்கிற மாதிரி மரத்தில் இருந்து அவனும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதை அவர் செய்தார்.
Sometimes yogis are so powerful, they can do. So these are all material powers.
அதனால சில சமயத்தில் யோகிகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள், அவர்களால் இதை செய்ய முடியும். அதனால இது எல்லாமே பௌதிகமான சக்தி.
Such yogis, they are also vanquished.
அப்படிப்பட்ட யோகிகள்லாம் கூட இப்ப இல்லை.
How long you can remain on this material power? So, bhakta yogis, they do not want anything such.
அப்படிப்பட்ட இந்த பௌதிகமான பலத்தால எவ்வளவு காலம் நீங்க இருக்க முடியும்? ஆனா பக்தி யோகிகள் இப்படிப்பட்ட பலனை அவங்க விரும்புறதில்லை. மேலும் படிங்க.
But a person acting in Krishna consciousness works for the satisfaction of the whole without self-interest. A Krishna conscious person has no desire for self-satisfaction. His criterion of success is the satisfaction of Krishna, and thus he is the perfect sannyasi or perfect yogi. Lord Chaitanya, the highest perfectional symbol in Krishna consciousness, prays in this way: O Almighty Lord, I have no desire to accumulate wealth, nor to enjoy beautiful women. Neither do I want any number of followers. What I want only is the causeless mercy of your devotional service in my life, birth after birth.
ஆனால் கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவன் எவ்வித சுயநல நோக்கமுமின்றி பூரணத்தின் திருப்திக்காகவே செயலாற்றுகிறான். கிருஷ்ண பக்தனுக்கு சுய திருப்தியில் எவ்வித அக்கறையும் இல்லை. கிருஷ்ணரது திருப்தியையே அவன் வெற்றியாக கருதுகிறான். எனவே அவனே பக்குவமான சந்நியாசியும் பக்குவமான யோகியும் ஆவான். சந்நியாசத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு இலக்கணமாக திகழும் பகவான் சைத்தன்யர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்கிறார். எல்லாம் உள்ள பெருமானே, பொருள் சேர்க்கும் ஆசை எனக்கில்லை, அழகிய பெண்களை அனுபவிக்கும் ஆசை எனக்கில்லை, என்னை பின்பற்றுபவரும் எனக்கு வேண்டாம், பிறவிதோறும் உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதற்கான காரணமற்ற கருணையே நான் விரும்புகின்றேன்.
So a devotee does not want even salvation. Why Lord Chaitanya says birth after birth?
அதனாலே ஒரு பக்தன் விடுதலை கூட விரும்புறதில்லை. ஏன் சைத்தன்ய மகாபிரபு பிறவிதோரம்னு சொல்றார்?
The salvationist, they want to stop. The bhadis, they want to stop this material way of life.
விடுதலை விரும்புவோர்களும் இந்த சூன்யவாதிகளும் இந்த பௌதிகமான வாழ்க்கை முறையை நிறுத்தணும்னு விரும்புறாங்க.
But Chaitanya Mahaprabhu says birth after birth. That means he is prepared to undergo all kinds of material pains birth after birth.
ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்ற பிறவிதோறும் அப்படின்னா அவர் பிறவிதோறும் வரக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த எல்லா வகையான பௌதிக வேதனைகளையும் கடந்து போறதுக்கு தயாரா இருக்காரு.
பட் வாட் ஹி வாண்ட்ஸ், ஹி சிம்பிளி வாண்ட்ஸ் டு பீ என்கேஜ்ட் இன் தி சர்வீஸ் ஆஃப் தி லார்ட். தட் இஸ் தி பெர்ஃபெக்ஷன்.
ஆனா அவர் என்ன கேட்கிறார், வெறுமனே பகவானுடைய சேவையில ஈடுபடணும், அதுதான் பக்குவமான வாழ்க்கை.
I think you can stop.
நீங்க இதோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். என்ன?
Stop here.
இதோட நிறுத்திக்கோங்க.
Spirit soul is 1/10,000 the tip of a hair. In the spiritual sky, is the spirit soul still just that big?
Prabhupada, நீங்க சொன்னீங்க ஆத்மா ஒரு முடியோட நுனிப்பகுதியின் 10,000 ஒரு பங்கு அளவு அப்படின்னு. ஆன்மீக உலகத்திலையும் ஆத்மா அதே அளவு தான் இருக்குமா?
Spirit soul, when it goes back,
that is his constitutional position. Either in the spiritual sky or material sky, he is the same.
அது ஆத்மாவினுடைய இயற்கையான நிலை. அது ஆன்மீக உலகமா இருக்கட்டும் பௌதிக உலகமா இருக்கட்டும், அது அப்படியே தான் இருக்கும்.
But as you develop in the material world, material body, similarly in the spiritual world, you can develop a spiritual body.
ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் எப்படி ஒரு பௌதிக உடலை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக உடலை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும்.
Your position is that small particle, but spirit can expand. This expansion in the material world is being done in contact with matter.
உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய நிலை ஒரு சிறு பொறியா இருக்கிறது தான். ஆனா இந்த ஆத்மாவானது விரிவடைய முடியும். அந்த விரிவாக்கம்ன்றது இந்த பௌதிக உலகத்துல இந்த ஜடத்தோட தொடர்புல இருக்கு.
And in the spiritual world, that expansion can be done in spirit.
ஆனா ஆன்மீக உலகத்துல அதே விரிவாக்கத்தை ஆன்மீகத்தால செய்ய முடியும்.
Here, in the material world, I am spirit soul, I am different from this body, because this body is matter and I am living force, but this material body is not living force.
இங்க இந்த பௌதிக உலகத்துல நான் ஆத்மாவா இருக்கேன், நான் இந்த உடல்ல இருந்து வேறுபட்டவன். ஏன்னா இந்த உடல் ஒரு பௌதிகமானது, நான் உயிர் உள்ளவன், நான் உயிருள்ள சக்தி. ஆனா இந்த ஜட உடலானது உயிருள்ள சக்தி அல்ல.
And in the spiritual world, there is everything living force.
ஆனா ஆன்மீக உலகத்துல எல்லாமே உயிர் சக்தி தான்.
There is no dead matter. Therefore, the body is also spiritual.
அங்க ஜடம்ன்றதே எதுவும் கிடையாது, அதனாலதான் உடலும் கூட ஆன்மீகமானது.
Just like water with water, water. That's all. But water and oil distinction.
உதாரணத்துக்கு தண்ணிய தண்ணியோட கலந்தோம்னா அது தண்ணியாவே தான் இருக்கும். ஆனா தண்ணிய எண்ணெயோட கலந்தோம்னா அது வேறுபட்டு இருக்கும்.
Similarly, I am spirit soul, I am say oil, so I am in the water, so there is distinction.
அதே மாதிரி நான் ஆத்மா, ஸோ அது வந்து எண்ணெயா எடுத்துக்கோங்க, இப்போ நான் தண்ணியில் இருக்கிறேன் அப்படின்னா அங்கே வேறுபாடு இருக்க தான் செய்யும்.
பட் இஃப் ஐ அம் புட் இன் டு தி ஆயில் தென் எவ்ரிதிங் இஸ் ஆயில்.
ஆனால் எண்ணெயில் போட்டீங்க அப்படின்னா அப்போ எல்லாமே எண்ணெய் ஆகிடும்.
ஸோ தி இம்பர்சனலிஸ் தே டு நாட் டெவலப் பாடி.
அதனால இந்த அறுபவாதிகள் உடலை வளர்த்து கொள்றதில்லை.
தே சிம்பிளி ரிமைன் ஆஸ் ஸ்பிரிட் பார்ட்டிகல். தட் இஸ் தேர் ஐடியா.
அவர்கள் வெறுமனே அந்த ஆன்மீக பொறியா இருந்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம்.
பட் we Vaishnava, we want to serve Krishna, therefore you require hands, legs and mouth and tongue and everything.
ஆன வைஷ்ணவர்களான நம்ம கிருஷ்ணருக்கு சேவை புரியணும்ன்றதுனால நமக்கு கைகள், கால்கள், வாய், நாக்கு எல்லாமே தேவையானதா இருக்கு.
So we are given such body. As we are getting this body from the womb of the mother, similarly we get body in the spiritual world.
அதனால நமக்கு இப்படிப்பட்ட உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி தாயோட வயிற்றிலிருந்து உங்களுக்கு இந்த உடல் அடைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஆன்மீக உலகத்திலையும் உங்களுக்கு உடல் கிடைக்கும்.
Not from the womb of the mother, but there is process to get, you can get.
ஆனா தாயோட வயிற்றிலிருந்து அல்ல, ஆனா அதுக்கான வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையில நீங்க அதை அடைவீங்க. அது செயற்கைய செய்ய முடியாது. யாரும் எந்த யுக்தியும் கையாள முடியாது.
ஆர்டிபிஷியலி
செயற்கையாக ஓ நான் ஆன்மீக உடலை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற அந்த சொந்த ஆசையினால யாருமே ஆன்மீக உடலை வளர்த்து கொள்ள முடியாது.
This Krishna consciousness practice is turning this material body into spiritual body.
இந்த கிருஷ்ண உணர்வு பயிற்சியானது ஜட உடலை ஆன்மீக உடலா மாற்றம் அடைய வைக்கிறது.
How it is done? The example I have several times given, that you put the iron in the fire, the more it is warm, it becomes fire.
அது எப்படி செய்யப்படுதுன்னா, பலமுறை நான் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஒரு இரும்பு கம்பியை நீங்க நெருப்பில் வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு அது அதிகம் சூடாகுதோ அந்த அளவுக்கு அது நெருப்பாகவே மாறுது.
When the iron is red hot, that means when the iron has acquired the qualities of fire.
எப்போ அந்த இரும்பானது நல்ல சிகப்பான நிறத்தில் மாறிடுதோ அப்போ நெருப்புக்கான எல்லா குணத்தையும் அது பெற்றிருக்கு.
If you touch the iron anywhere, it will act as fire.
அந்த இரும்ப நீங்க எங்க தொட்டாலும் நெருப்பு போலவே அது செயல்படும்.
Similarly, this body, although it is material,
அதே மாதிரி இந்த உடலானது ஜடமா இருந்தாலும் கூட
there are so many examples that a metal electrified. The metal is not electricity.
இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்படலாம். ஒரு உலோகத்தை மின்சாரமா மாற்ற முடியும். ஒரு உலோகம்ன்றது மின்சாரம் கிடையாது.
But when it is electrified, you touch the metal, you get electric shock immediately.
ஆனால் ஒரு உலோகத்தில் மின்சாரத்தை செலுத்தும் போது அந்த உலோகத்தை தொட்டாலும் நமக்கு மின் தாக்கம் இருக்கும்.
Just like the electric wire, copper, it is copper. But as soon as it is electrified, you touch it, you get electric shock.
உதாரணத்துக்கு இந்த மின் கம்பி இருக்கு, அது ஒரு செம்பு கம்பி தான், அது மின்சாரம் கிடையாது. ஆனால் மின்சாரம் அதில் செலுத்தப்பட்ட உடனே அதை தொட்டோம்னா மின்சாரம் நம்மளை தாக்குது.
There are so many examples. Similarly, if your body is spiritualized, then the material action is no more.
இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய உடலானது ஆன்மீகமானதா மாறினதுக்கு அப்புறம் அப்போ பௌதிகமான செயல் என்றது அதுக்கு மேல இருக்காது.
மெட்டீரியல் ஆக்ஷன் மீன்ஸ் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். சோ தி மோர் ஒன் பிகம் ஸ்பிரிச்சுவலைஸ் தி மெட்டீரியல் டிமாண்ட்ஸ் பிகம் நீல்.
பௌதிக செயல் அப்படின்னாவே புல இன்பம். அதனால எந்த அளவுக்கு ஒருத்தர் ஆன்மீகமானவராக மாறுறாரோ அந்த அளவுக்கு இந்த பௌதிக தேவைகள் இல்லாம போயிடும்.
நான் மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ்
அதன் பிறகு பௌதிக செயல்கள் இருக்காது.
So how you can do that? The same example, you have to keep the iron constantly with the fire.
அப்படின்னா அதை எப்படி நீங்க செய்யலாம்? அதே உதாரணம் தான், அந்த இரும்ப தொடர்ந்து நீங்க நெருப்பிலேயே வச்சுட்டு இருக்கணும்.
You have to keep yourself constantly in Krishna consciousness.
உங்களை நீங்க தொடர்ந்து கிருஷ்ண உணர்வுலேயே வைத்துக் கொள்ளணும்.
Then in your this body, material body, is spiritualized.
அப்போ இந்த உடலே கூட ஆன்மீக உடலா மாற்றமடையும்.
There is a Sanskrit grammatical law which is called Moyat.
சமஸ்கிருத இலக்கணத்துல ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு பேரு மாரத்.
Moyat Pratyaya.
Maya Pratyaya.
Moyat means there is a word just like Swarna Moyat. Swarna Moyat means golden.
Maya Prakta Abdina, the Swarna Maya andra vartarke. Swarna Maya Abdina, Ponmaya Vana Nartam.
Golden can be called when it is made of pure gold, that is also golden.
Ponmaya Vana Abdina, Thuvimiyana Tangatiyo Ponmaya Vana Nuswala.
And if it is made of something else, but the coating is gold, large quantity of gold, it is also golden.
ஆனால் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு தங்கம் மலம் பூசப்பட்டிருந்தாலும் பொன்மயமானு சொல்லலாம்.
Similarly, when this material body is full with spiritual activities only, this is also spiritual.
அதே மாதிரி இந்த ஜட உடலும் கூட முழுக்க ஆன்மீக செயல்களிலே ஈடுபட்டு இருக்கன்னா அப்ப இந்த உடலும் ஆன்மீக உடல் தான்.
Therefore, saintly persons, of course, in your country everyone is put into the grave after passing away.
அதனாலதான் சாதுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க நாட்டில் எல்லாரையுமே இறந்ததுக்கு அப்புறம் புதைச்சிடுறாங்க.
But in India, according to Vedic system, only very high personality devotees, their body is not burnt. It is considered spiritual.
ஆனா இந்தியாவில் வேத முறைப்படி மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தரை மட்டும்தான் ஆன்மீகமாக கருதி எரிக்கிறது கிடையாது.
A sannyasi's body is not burnt because it is considered spiritual.
சன்னியாசிகளோட உடலை எரிக்கிறது கிடையாது, ஏன்னா அது ஆன்மீகமானதா கருதப்படுது.
So how it becomes spiritual? The same example.
அப்படின்னா அது எப்படி ஆன்மீகமானதாகுது? அதே உதாரணம் தான்.
When the body has no more any material activities, simply spiritual activity in Krishna consciousness, that body is spiritual.
எப்போ ஒரு உடல் பௌதிகமான செயல் எதுவுமே இல்லாம வெறுமனே ஆன்மீக செயல் கிருஷ்ண உணர்வு செயலில் மட்டுமே ஈடுபட்டிருக்கோ அப்ப அந்த உடல் ஆன்மீக உடல்.
So, if this world is become full in Krishna consciousness, nobody is working for sense gratification, only for satisfaction of Krishna, this world becomes spiritual world immediately.
அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாருமே கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டாங்க, யாருமே புலன் என்பதுக்காக ஈடுபடல, முழுக்க கிருஷ்ணருடைய திருப்திக்காக தான் செயல்படுறாங்க அப்படின்னா இந்த உலகமும் உடனடியா ஆன்மீக உலகம் ஆயிடும்.
This requires little time to understand. Anything used for Krishna, simply for Krishna satisfaction, it is spiritual.
இதை புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளலாம் கூட. எதையும் கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்தினா வெறுமனே கிருஷ்ணனுடைய திருப்திக்காக அது ஆன்மீகம்.
Just like we are using this microphone for talking about Krishna, then it is spiritual.
உதாரணத்துக்கு இங்க நம்ம இந்த ஒளி வாங்கிய உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்காக உபயோகப்படுத்தப்படுறதுனால இது ஆன்மீகமானது.
Otherwise, what is the difference between this prasadam and ordinary food?
அப்படி இல்லைன்னா இந்த பிரசாதத்துக்கும் ஒரு சாதாரண உணவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
We are distributing prasadam. People will say, what is prasadam? The same fruit we eat and you have simply cut into pieces, it has become prasadam.
நம்ம பிரசாதம் விநியோகம் செய்யும் போது மக்கள் ஏன் அதை பிரசாதம் சொல்றாங்க? அதே பழங்கள் தான் நம்ம துண்டு துண்டா வெட்டி அதை விநியோகிக்கும் போது அதை பிரசாதம் சொல்றாங்க.
They can say that. How it is prasadam? But it is prasadam.
அவங்க அதை கேட்கலாம், எப்படி இது பிரசாதம், இது சாதாரணது தானே, ஆனா அது பிரசாதம்
தான். You go on eating this prasadam, you become spiritualized.
நீங்க இந்த பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஆன்மீகமா ஆயிடுவீங்க.
Actually it is prasadam.
உண்மையிலே இது பிரசாதம்.
Just like the same example, if I take that iron, hot iron, if I say it is fire.
அதே உதாரணம் சொல்லலாம். இப்போ அந்த மிக சூடா இருக்கிற அந்த இரும்பை எடுத்து நான் இதை நெருப்புன்னு சொல்றேன்.
Somebody may say, oh, why it is fire? It is iron. I say, touch it.
யாராவது கேட்கலாம், எப்படிங்க இதை நெருப்புன்னு சொல்றீங்க, இது இரும்பு தானே? நான் சொல்றேன், நீங்க தொட்டு பாருங்க.
These are crude examples.
இது ஒரு பண்படாத உதாரணம் கூட சொல்லலாம்.
But that is a, when your activities,
உங்களுடைய செயல்கள் எப்பொழுது,
actually in higher sense there is no matter, everything is spiritual because Krishna is spiritual.
உண்மையில உயர்ந்த பார்வையில ஜடம்ன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆன்மீகம் தான். ஏன்னா கிருஷ்ணர் ஆன்மீகமானவர்.
Krishna is whole spirit and the matter is one of the energy of Krishna. Therefore it is also spirit.
கிருஷ்ணர் மொத்த ஆன்மீகமாகவும் இந்த ஜடம் அப்படின்றது அவருடைய சக்திகளில் ஒன்றாகவும் இருக்கு. அதனால இதுவும் ஆன்மீகம் தான்.
But because it is being misused, not for the purpose of Krishna, therefore it is matter.
ஆனால் அது கிருஷ்ணருடைய நோக்கத்துக்காக இல்லாம துஷ்பிரயோகம் செய்யப்படுறதுனால அது ஜடமா இருக்கு.
Our Krishna consciousness movement is to spiritualize, re-spiritualize the whole thing, whole social position, political position, anything.
அதனால நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது ஆன்மீகமாக்குறதுக்காக இருக்கு. அது எதுவா இருந்தாலும், சமுதாய சூழ்நிலையா இருக்கலாம், அரசியல் சூழ்நிலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் ஆன்மீகமாக்குறதுக்காக இருக்கு.
It is very nice movement. People should try to understand it.
இது ரொம்ப ஒரு நல்ல இயக்கம். இதை மக்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கணும்.
And if it is actually spiritualized the whole world, of course that is not possible.
உண்மையிலே இந்த உலகம் மொத்தத்தையும் ஆன்மீகமானதா ஆக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே அது சாத்தியம் இல்லைதான்.
But the ideal is like that. But at least, if individually one tries this re-spiritualization method, his life becomes perfect.
ஆனாலும் அந்த கருத்து இருக்கதான் செய்யுது. குறைஞ்சபட்சம் ஒரு தனி நபர ஒருத்தர் ஆன்மீகமாக்கி கொள்றதுக்கான இந்த வழிமுறையை பின்பற்றுறாருன்னா அவருடைய வாழ்க்கை பக்குவமானதாகுது. சொல்லுங்க. இப்ப நம்ம படிச்ச பகவத்கீதையில சொல்லிருக்கு, கிருஷ்ணர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். மேலும் கீதையில என்ன சொல்லிருக்குன்னா, கடவுள் யார் தனக்கு தானே உதவி செய்து கொள்ளாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறார். ஆமா, இப்போ எப்படி நாம உறுதியோடு இருக்கிறது? நம்ம எப்படி
ஹெல்ப் தேம் அண்ட் யூ புட் யுவர் செல் அண்டர் கிருஷ்ணா, தட் இஸ் ஹெல்பிங் யுவர் செல்.
உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்றதுன்னா உங்களை நீங்க கிருஷ்ணருக்கு கீழே வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நீங்க உதவி செய்திருக்கிறது.
And if you think, oh, I can protect myself, then you are not helping yourself.
ஓ, என்ன நானே காப்பாத்திக்குவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்க உதவி செய்துக்கலன்னு அர்த்தம்.
Just like this finger, so long it is healthy, working, if there is some trouble, I can spend thousands of dollars for this.
உதாரணத்துக்கு இந்த விரல் இருக்கு, நல்லா ஆரோக்கியமா செயல்பட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இதுக்கு நான் ஆயிரக்கணக்கான டாலர் செலவழிக்கலாம்.
But if this finger is cut off from my body, if you trample down with your feet, this finger, I don't care for it.
ஆனா இந்த விரல் என்னுடைய உடல்ல இருந்து துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க காலை வச்சு அதை மிதிச்சா கூட அதை பத்தி நான் கவலைப்படக்கூடாது கிடையாது.
Similarly, to help oneself means to put your oneself in the proper position as part and parcel of Krishna. That is real helping. Otherwise, how you can help?
அதே மாதிரி ஒருத்தர் தனக்கு தானே உதவி செய்து கொள்றது அப்படின்னா கிருஷ்ணருடைய அம்சமா இருக்கிறதால அவரை அதுக்கான அந்த முறையான நிலையில வைத்துக் கொள்றதுதான். அப்படி இல்லைன்னா அவர் எப்படி உதவி பண்ண முடியும் அவருக்கு?
Finger can help itself by putting itself in the proper position of the hand and work for the whole body. That is proper position.
இந்த விரலானது அதுக்கு உதவி செய்து கொள்ளணும் அப்படின்னா அது அதனுடைய முறையான நிலையான கையோடு அதை வைத்துக் கொள்ளணும். அப்போ அது இந்த மொத்த உடலுக்கும் சேவை செய்ய முடியும். அதுதான் முறையான நிலை.
If the fingers thinks that I shall remain separated from this body and help myself, it will die.
Ana inda viralanad na inda udal irundu verapattu irpen, na thanithu irpen, na undu inda udalukku sevai seiya matta nenachidna appa inda viral irandu poidum.
So as soon as you think that I shall live independently without caring for Krishna, that is my death.
அதனால கிருஷ்ணரை பற்றி கவலைப்படாம நான் சுதந்திரமா வாழ்வேன் அப்படின்னு நீ நினைச்ச உடனே அது உன்னுடைய மரணம் ஆயிடுது.
And as soon as I engage myself as part and parcel of Krishna, that is my life.
ஆனால் கிருஷ்ணருடைய அம்சமா என்ன நான் ஈடுபடுத்திக் கொண்டேன் அப்படின்னா உடனடியா அது என்னுடைய வாழ்க்கை ஆயிடுது.
So helping oneself means to know one's position and work in that way.
அதனால ஒருத்தருக்கு அவரே உதவி செய்து கொள்றது அப்படின்னா தன்னுடைய நிலையை என்னன்றத புரிஞ்சிட்டு அந்த விதத்துல செயல்படணும்.
That is helping.
அதுதான் உதவி.
Without knowing what is his position, how one can help oneself? It is not possible.
அவருடைய நிலை என்னன்றது தெரியாமே அவர் எப்படி அவருக்கு உதவி செய்து கொள்ள முடியும்? அது சாத்தியம் இல்ல.
நம்ம
எப்பொழுதும் பகுத்தறிவோட செயல்படணும், அதே சமயத்துல கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முயற்சிக்கணும். கிருஷ்ணர் நமக்கு சேவை செய்வார்னு எதிர்பார்க்க கூடாது.
That you are serving Krishna, that is means you are doing. Serving means doing. What do you mean by serving? Actually, when you serve somebody, are you not doing something?
நீங்க கிருஷ்ணருக்கு சேவை செய்றீங்க அப்படினா அப்ப நீங்க செயல்படுறீங்க. சேவை அப்படினாவே செயல். சேவைன்றது என்ன? நீங்க உண்மையிலேயே ஒருத்தருக்கு சேவை பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஏதோ செயல்படுறீங்க அப்படின்னு அர்த்தம்.
You are engaged in serving Krishna how? You are going to preach Krishna consciousness, you are cooking, you are cleansing, you are somebody doing something. So helping Krishna means doing.
Ninga Krishna sevaiyila eedupattirukkeenga eppadi neenga pracharam seiyadhukaga poringa inga Krishna unarav patri neenga samaikkireenga neenga sutham pandreenga indha maari pala vidhathila edhayavadhu seidhirukkeenga neenga Krishnarukku udhavi pandreenga appadina appo seyalpadreenga nu artham.
Helping Krishna does not mean you sit down tiredly.
Krishnarukku udhavi seiyiradhu appadinte irukkama amarndhu okkandirukkiradilla.
That is Krishna consciousness activities. Whatever asset you have got to work, utilize it for Krishna.
உங்களுக்கு என்ன எல்லா தன்மைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்துறது அதுதான் கிருஷ்ண உணர்வு செயல்கள்.
That is bhakti.
அதுதான் பக்தி.
Now we have got what assets we have got? We have got the mind. All I think of Krishna.
இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட மனசு இருக்கு. சரி, கிருஷ்ணரை பற்றி நினைங்க.
We have got this hand, wash the temple or cook for Krishna. We have got these legs, go to the temple of Krishna.
நமக்கு கைகள் இருக்கு, அதை கோயில சுத்தப்படுத்தலாம், இல்லைனா கிருஷ்ணருக்காக சமைக்கலாம். நமக்கு கால் இருக்கு, கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போறதுக்காக உபயோகிக்கலாம்.
We have got this nose. Oh, smell the flowers offered to Krishna.
நமக்கு மூக்கு இருக்கு, கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகரலாம்.
So you can engage. So Krishna consciousness engages means working, activity.
அதனால நம்ம ஈடுபட முடியும். கிருஷ்ண உணர்வு செயல்பாடு அப்படின்னா நம்ம செயல்படுறது, செயல்பாடுகள் இருக்கு.
அர்ஜுன், he was declined to act. Krishna was infusing him. To act.
Arjuna செயல்படுறதுக்கு மறுத்தான். ஆனா கிருஷ்ணர் அவனை செயல்படுறதுக்கு ஊக்குவித்தார்.
This is the whole Bhagavad Gita. Krishna consciousness does not mean that no work.
இதுதான் மொத்த பகவத் கீதையுமே. கிருஷ்ண உணர்வுன்னா செயல் எதுவும் இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்ல.
To engage yourself in Krishna consciousness means to work. For Krishna.
Krishna unarvula eedupadrathu appadina seyal padrathu. Krishna irukkaga seyal padrathu.
Krishna does not say, of course in this chapter Krishna will say something about. He never said Arjuna, my dear friend Arjuna, you don't care for this world. You sit down and meditate upon me.
Krishna andha maadhiri edhum sollala. ஒருஜன் இந்த அத்தியாயத்தில் அந்த அது சம்பந்தமாக இதை சொல்கிறாரு. ஆனால் அவர் எப்பவுமே அர்ஜுனா, நீ என்னுடைய நண்பன், அதனால் நீ இந்த போரை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாத, நீ உட்கார்ந்து தியானம் பண்ணுன்னு சொல்லலை.
Have you seen in this Bhagavad Gita?
நீங்கள் இந்த பகவத் கீதையில் பார்த்துருக்கீங்களா?
This meditation means to stop all nonsense work. Sit down tightly.
இந்த தியானம் அப்படின்றது இந்த அபத்தமான செயல்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இறுக்கமா அமர்ந்திருக்கிறது.
But those who are advanced in Krishna consciousness, they have to work for Krishna.
ஆனால் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்தவர்கள் கிருஷ்ணருக்காக செயல்பட வேண்டியிருக்கு.
Just like child simply disturbing the home mother says, my dear child, sit down here. But if you can work nicely, he asks mother, asks my dear boy, you have to do this, you have to do that, you have to do that. So sit down tightly for the nonsense.
எப்படி ஒரு குழந்தை எப்பொழுதும் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அம்மா சொல்றாங்க, ஹே, ஒரு இடத்துல உட்காரு. ஆனா நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, ஓ, அம்மா சொல்றாங்க, ஓ, நீ இதை செய்ய, நீ அதை செய்ய, நீ அதை பண்ணு. அதனால எல்லா அபத்தத்தையும் நிறுத்துறதுக்காக தான் இறுக்கமா உட்கார்ந்துக்கிறது.
Not for the sensible.
அர்த்தம் உடையதுக்காக அல்ல.
For the nonsense, the more he sits down, at least he does not commit any nonsense. That's all.
அபத்தமான விஷயங்களுக்காக நீங்க அதிகம் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க அபராதங்களை செய்யாம இருக்கீங்க. குறைஞ்சபட்சம்
negation of nonsense. That is not positive. Here is positive activities.
உதாசீனப்படுத்துறது மறுக்கிறதுன்றது அபத்தமானது, அது அனுகூலமான செயல்கள் அல்ல.
So negation is no life. Positive life is life.
அதனால பிரதிகூலமானது வாழ்க்கை அல்ல, அனுகூலமானதுதான் வாழ்க்கை.
Don't do this is no life. Do this, this is life.
வாழ்க்கைன்றது இதை செய்யாதீங்கன்றது இல்லை, இதை செய்யுங்க அப்படின்றதுதான்.
But you know, to do rightly, there are some things don't.
ஆனால் சரியா செய்யணுன்றதுக்காக சில விஷயங்களை செய்யாதீங்க.
Don't is not life. Do is life.
செய்யாதீங்கன்றது வாழ்க்கை இல்லை, செய் அப்படின்றதுதான் வாழ்க்கை.
All Bhagavad Gita is do. Do fight for me.
பகவத் கீதை மொத்தமும் செயல்படு, எனக்காக சண்டையிடுன்னு வலியுறுத்தது.
There is nothing don't. Arjuna wanted, don't induce me.
செய்யாதே அப்படின்னு எதுவுமே அங்க இல்லை. அர்ஜுனன் என்ன சொன்னா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. கிருஷ்ணர் அதை விரும்பல.
You are speaking like non-Aryan. Kutasti kasmalamidam anarja jushtam. It is this kind of words are spoken by the non-Aryans.
நீ ஆரியன் அல்லாதவன போல பேசிட்டு இருக்க. குதஸ்துவா கஸ்மலமிதம் அனாரிய ஜுஷ்டம், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஆரியன் அல்லாதவர்களால தான் பேசப்படும்.
He was accused of being non-Aryan.
ஆரியன் அல்லாதவனா இருக்கிறதுனால அவன் குற்றம் சுமத்தப்பட்டது.
அனாரியான்னு
சொல்றாரு.
So Krishna consciousness, does that mean sitting idly? No. We have the whole pastimes of Krishna's full of activities. When you go to the spiritual world, Krishna is always dancing. You have to 24 hours dance there and eat there. Where he sit down?
அதனால கிருஷ்ண உணர்வுன்றது சும்மா உட்கார்ந்துருக்கிறது இல்லை, அப்படி அல்ல. இங்க எல்லா லீலைகளும் நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணர் நிறைய செயல்பாடுகள் நிறைந்தவர். நீங்க ஆன்மீக உலகத்துக்கு போறீங்கன்னா கிருஷ்ணர் எப்பொழுதும் அங்க நடனம் ஆடிட்டு இருக்கார். 24 மணி நேரமும் நீங்க சாப்பிடணும், நடனம் ஆடணும், உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது.
There is no question of sit down.
அமர்ந்திருக்கிறதுன்ற கேள்விக்கு அங்க இடம் கிடையாது.
Have you heard anything about gopis meditating? Sit down.
கோபியர்கள் ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
Have you heard? Krishna Chaitanya Mahaprabhu, he said, what is that? Dancing. Hare Krishna. You see?
அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா பாடிட்டு நடனம் ஆடுறார் பாருங்க.
Spirit, you are spirit soul, how you can stop yourself silent? That is not possible.
நீங்க ஆத்மா, எப்படி நீங்க அமைதியா உங்களை வச்சுக்க முடியும்? அது சாத்தியம் இல்லை.
அர்ஜுன் ரிஃப்யூஸ்ட். When you will find in this chapter, when Arjun was recommended, my dear Arjun, you meditate.
இந்த அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம், எனது அருமை அர்ஜுனா நீ தியானம் செய் அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த போது அவன் அதை நிராகரிச்சிட்டான்.
He immediately refused. My dear Krishna, it is not possible for me.
எனது அருமை கிருஷ்ணா, இது என்னால சாத்தியம் இல்லைன்னு சொல்லி உடனடியாக அதை நிராகரிச்சிட்டான்.
It is not possible for me.
இது எனக்கு சாத்தியமானது இல்லை.
That is actual fact. How it is possible for him? He was a householder man. He wanted kingdom. He wanted to rule over the country. How, where is the time for his meditation?
அதுதான் உண்மை. எப்படி அவனுக்கு அது சாத்தியமாகும்? அவன் ஒரு கிரகஸ்தன். அவன் ராஜாங்கத்தை அடையணும்னு விரும்புறான். அவன் வந்து நாட்டை ஆளணும்னு விரும்புறான். தியானம் செய்யறதுக்கு அவனுக்கு நேரம் எங்க இருக்கு?
He flatly refused. My dear Krishna, it is not possible.
எனதருமை கிருஷ்ணா, இது சாத்தியம் இல்லைன்னு நேரடியா அதை மறுத்துட்டான்.
He says it's controlling the mind. Vayurai vasudhuskaram. It is as difficult as to control the air. That is a fact.
அவன் என்ன சொல்றான்னா, காற்றை கட்டுப்படுத்துறது எவ்வளவு சிரமமோ அது மாதிரி இது சிரமமானது. வாயோ ரிவர் சுதஸ்திரம், அதுதான் உண்மை.
You have to engage the mind in Krishna, then it is controlled. Otherwise, artificially you cannot control. It is impossible.
உங்களுடைய மனதை கிருஷ்ணர்ல ஈடுபடுத்தணும், அப்பதான் அது கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா செயற்கையா கட்டுப்படுத்துறதுன்றது முடியாதது, அது சாத்தியம் இல்லாதது.
Arjun said, what to speak of others? Who is Arjun? Personally talking with Krishna. Do you think he is ordinary man?
அர்ஜுனனே இதை சொல்றான், மற்றவர்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அர்ஜுனன் யாரு? தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணரோட பேசிட்டு இருக்கான். அவன் ஒரு சாதாரண நபர் நீங்க நினைக்கிறீங்களா?
He said, that it is impossible. Vairava Sudhuskaram, this very example he has given. Chanchala himmana krishna pramathi balava dhriram.
அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்றான். வாயோரிவா துஷ்கரம், இதே உதாரணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சஞ்சலாயம் மன கிருஷ்ண பிரமாதி பகவத்ரிதம்.
My dear Krishna, you are asking me to control the mind. It is so powerful that and restless. I think to control the mind is as good as to control the air.
என்ன தருமை கிருஷ்ண, நீங்க மனதை கட்டுப்படுத்த சொல்றீங்க, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, அது மிகவும் அலைபாயக்கூடியதா இருக்கு. காற்றை கட்டுப்படுத்துறதும் மனதை கட்டுப்படுத்துறதும் ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன்.
There is high wind. Can you control it? He gives this example.
வேகமா வீசக்கூடிய காற்றை உங்களால கட்டுப்படுத்த முடியுமா? அந்த உதாரணத்தை அவன் கொடுக்கிறான்.
You can control the mind when you fix up the mind in Krishna's lotus feet. That's all.
கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள் இடத்துல உங்களுடைய மனதை எப்ப நிலைநிறுத்துறீங்களோ அப்போ உங்களால மனதை கட்டுப்படுத்த முடியும், அவ்வளவுதான்.
No nonsense can come within your mind. Simply Krishna. That is perfection of meditation.
எந்த அபத்தங்களும் உங்களுடைய மனசுல வராம கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் தியானத்தினுடைய பக்குவ நிலை.
Activities.
செயல்களா? கிருஷ்ண உணர்வுள்ள நபருக்கு ஓய்வு அல்லது பொழுதுபோக்குன்றது என்ன?
Recreation.
ஓய்வு பொழுதுபோக்கா?
டான்சிங்.
நடனம் ஆடுறது.
Come on, dance with us. Is it not a creation? And when you get tired, take prasadam.
எங்களோட வந்து நடனம் ஆடுங்க, இது பொழுதுபோக்கு இல்லையா? நீங்க களைப்படையும் போது பிரசாதம் சாப்பிடுங்க.
Do you want more recreation than this? What is your answer? Is it not a creation?
இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்களுக்கு வேணுமா? என்ன உங்களுடைய பதில்? இது பொழுதுபோக்கா இல்லையா? ஆமா, வரது ஒரு சிலருக்கு இது ரொம்ப சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
Why difficult? Dancing is difficult? Chant and dance?
ஏன் சிரமம்? நடனம் ஆடுறது சிரமமா? ஆடி பாடுங்க. கோயிலே வசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அது சுலபமானது.
As you can come, anyone can come, everyone is welcome. We don't charge anything for this dancing.
நீங்களும் கூட வரலாம், யார் வேணா வரலாம், எல்லாருமே வரலாம். ஆமா, வந்து நடனம் ஆடுறதுக்குன்னு எதுவும் கட்டணம்லாம் வசூலிக்கிறது இல்ல.
You go to ball dance and so many other dances, you pay for it. But we don't charge. We simply, these students simply beg something because we have to maintain. We don't charge anything.
நீங்க ball dance, அந்த dance, இந்த dance, நிறைய dance போறீங்க. அவங்க எல்லாம் அதுக்கு பணம் வசூலிக்கிறாங்க. ஆனா நாங்க எதுவும் வசூலிக்கிறது இல்ல. அவங்க வெறுமனே இந்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் பிக்ஷா கேட்கிறாங்க. ஏன்னா நம்ம அதை பராமரிக்க வேண்டியிருக்கு. ஆனா நாங்க எதுவும் கட்டணமா வசூலிக்கிறது இல்ல.
So if you simply come and dance and for recreation, it is very nice.
உங்களுக்கு பொழுது போகணும், ஓய்வு வேணும்னா பெருமனே இங்க வாங்க, நடனம் ஆடுங்க, அது ரொம்ப நல்லது.
Everything is there in Krishna consciousness. We want music, there is music. We want dancing, there is dancing.
கிருஷ்ண உணர்வுல எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இசை வேணும்னாலும் இசை இருக்கு, நடனம் வேணும்னாலும் நடனம் இருக்கு.
You can bring nice musical instruments, you can join. We distribute nice palatable dishes. So practically this is a system of recreation only.
நீங்க நல்ல இசை கருவிகளை கொண்டு வரலாம், எங்களோட சேர்ந்து இசைக்கலாம், நல்ல சுவைமிக்க உணவுகளை நாங்கள் விநியோகம் செய்கிறோம். நடைமுறையில் சொல்லணும்னா இந்த வழிமுறை மொத்தமே ஒரு கேளிக்கை இன்பத்துக்கானது
தான். If you seriously think, you'll find this system, there is no level at all, simply recreation.
ஆமா, கொஞ்சம் தீவிரமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த வழிமுறையில உழைப்புன்றதே எதுவும் கிடையாது, வெறுமனே ஓய்வு தான்.
சுசுகம், that is stated in the Bhagavad Gita in the 9th chapter, you find சுசுகம்.
பகவத் கீதை 9வது அத்தியாயத்துல சுசுகம்னு சொல்லி இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
Everything is pleasing and happy. Find out anything in our system that this is troublesome. Tell me practically, anyone. This point is very troublesome.
எல்லாமே மகிழ்ச்சியாகவும் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்கு. இந்த வழிமுறையில் இது பிரச்சனைக்குரியது அப்படின்னு நடைமுறையில் நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
Just put your counter argument.
இதுக்கு உங்களுடைய எதிர்வாதம் என்ன?
Simply pleasing. It is simply recreation. That's all.
இது வெறுமனே இன்பத்தை கொடுக்குது, வெறுமனே ஓய்வு கொடுக்குது, அவ்வளவுதான்.
You just point out, Swamiji, this point is not very recreation or not very unhappy person. Nothing.
Swamiji, இந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சியை கொடுக்கல, இது சரியா இல்லை, இது இன்பத்தை கொடுக்கல அப்படின்னு ஏதோ ஒரு கருத்தை நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எதுவுமே கிடையாது.
People want, that is their nature, just like the children. When they see that boys and girls are dancing, their children also dancing, automatically.
மக்களுக்கு இது தேவையா இருக்கு, இது அவங்களுடைய இயற்கை. இந்த குழந்தைங்களை பாருங்க, எப்போ இந்த இளைஞர்களும் யுவதிகளும் நடனம் ஆடுறாங்களோ இந்த குழந்தைங்களும் நடனம் ஆடுறாங்க தானாகவே.
This is spontaneous. This is life. And that is our real life in the spiritual world.
இது தானாகவே செயல்படுது, இதுதான் வாழ்க்கையே. ஆன்மீக உலகத்திலையும் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு.
There is no anxiety. Simple people are dancing and chanting and eating nicely. That's all. There is no factory. There is no labor. There is no technical institution. There is no need. These are all artificial.
அங்க கவலைன்றது எதுவும் கிடையாது, பெருமனே ஆடுறாங்க, பாடுறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அங்க தொழிற்சாலைகள் இல்லை, உழைப்பு அங்க கிடையாது, அங்க எந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனங்களும் கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை. இதெல்லாம் செயற்கையானது.
ஆனந்தமய வியாசார் தி வேதாந்த சேஸ் தி every living entity, God is anandamaya, full of breeze and pleasure, and we are part and parcel of God. We are also the same quality, anandamaya vyasa.
Vedanta enna solludunna anandamaya vyasa, ovvoru uyirvaaligalum kadavul anandamayamanavar, anandam nirambiya inbam nirendavar, nama avarudaiya அம்சமா இருக்கும், நம்மளும் அதே குணங்களை கொண்டிருக்கோம்.
So our whole process is to join the supreme anandama Krishna in his dance party.
அதனால நம்முடைய இந்த வழிமுறை மொத்தமும் அந்த உச்சமானவருடைய அந்த ஆனந்தமயத்தில் இணையணும், கிருஷ்ணரோட அவருடைய நடன குழுவில் இணையணுன்றதுதான்.
That will make us actually happy. Here we are trying to be happy by artificial means. And we are becoming prostrated.
அதுதான் உண்மையிலேயே நம்மளை மகிழ்ச்சியாக்கும். இங்கே செயற்கையான முறையில் நம்ம மகிழ்ச்சி அடையிறதுக்கு முயற்சிக்கிறோம், ஆனால் அது நமக்கு விரக்தியை தான் கொடுக்குது.
பட் இஃப் யூ ஆக்சுவலி பி சிச்சுவேட்டட் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் சிம்பிளி யூ ரிவைவ் யுவர் ஒரிஜினல் பொசிஷன் ஜாய்ஃபுல் சிம்பிளி ஜாய்.
ஆனால் உண்மையிலே நீங்கள் கிருஷ்ண உணர்வு என்ற நிலையில் நீங்கள் நிலை பெற்றிருந்தீங்கன்னா வெறுமனே உங்களுடைய அந்த மூல உணர்வை நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா ஆனந்தமயமானது அது, வெறுமனே ஆனந்தம் இருக்கு, அவ்வளோதான்.
ஆனந்தமய வியாசா, தீஸ் ஆர் தி வேதாந்த டெர்ம்ஸ். பிகாஸ் அவர் நேச்சர் இஸ் ஆனந்தமய். பீப்புள் ஆர் எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட்.
ஆனந்தமய வியாசா, இது வேதாந்தம் சொல்லக்கூடியது. ஏன்னா நம்முடைய இயற்கையே ஆனந்தமயமானது, மக்கள் எல்லாருமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க.
In this Lasinika Avenue, there are so many restaurants, so many things and so many signboards. What? They are advertising, come on, here is Ananda, here is pleasure.
In the Lasinika Avenue, there are so many உணவகங்கள் and இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விளம்பர பலகைகள் இருக்கு. ஏன் அவங்க எல்லாரும் இங்க வாங்க, இங்க ஆனந்தம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்குன்னு விளம்பரப்படுத்துறாங்க.
He is advertising, we are also doing like that, here is Ananda. So everyone is searching after Ananda or pleasure. But there is different standard of pleasure.
அவங்க விளம்பரப்படுத்துற மாதிரியே நாங்களும் இங்க இங்க வாங்க ஆனந்தம் இருக்குன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறோம். அதனால ஒவ்வொருத்தருமே ஆனந்தத்தை தேடுறாங்க, ஆனா வெவ்வேறு தரமான ஆனந்தம் இருக்கு.
The same thing, somebody are trying to find out pleasure from the material point of view. Somebody is trying to find pleasure from speculation, philosophy, poetry or art.
அதே விஷயம் தான், சில பேர் பௌதிக பார்வையில் இன்பத்தை தேட முயற்சிக்கிறாங்க, சில பேர் இன்பத்தை மன கற்பனையால், தத்துவத்தால, கவிதையால, கலையால தேட முயற்சிக்கிறாங்க.
And somebody is trying to find out pleasure in the transcendental stage. Everyone is trying to find out pleasure.
மேலும் சில பேர் உன்னத தலத்தில் ஆனந்தத்தை தேட முயற்சிக்கிறாங்க. எல்லாருமே இன்பத்தை தான் தேடுறாங்க, மகிழ்ச்சியை தான் தேடுறாங்க.
That is our business only.
அதுதான் நம்முடைய கடமையே.
Why you are working so hard day and night? Because you know at night I shall mix with that girl or I shall mix with my wife or I shall enjoy. Everyone is accepting all kinds of trouble to find out that pleasure.
எதுக்காக ராத்திரி பகலா நீங்க கடினமா உழைக்கிறீங்க? ஏன்னா ராத்திரியில எனக்கு அந்த பெண்ணோட அல்லது என் மனைவியோட ஒன்றா இருக்கிறதுக்கு முடியும், நான் அனுபவிக்கலாம். மொத்தமும் ஒவ்வொருத்தருமே எல்லா வகையான துன்பத்தையும் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இன்பத்தை தேடணும் அப்படின்றதுக்காக தான்.
Pleasure is the ultimate goal. But you do not know where is the pleasure. That is the illusion.
Endanda irudhi kurikol. Anal adu enga irukku, andha inbam enga kedaikkumnradhu namakku theriyadilla. Adhu dhaan maya.
Real pleasure is in the transcendental form with Krishna. He'll find Krishna always jolly.
உண்மையான மகிழ்ச்சின்றது கிருஷ்ணருடைய ரூபத்தில் தான். நீங்க எப்பொழுதுமே கிருஷ்ணர் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்கலாம். நிறைய படங்கள் இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். அவரோட இணைந்துட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்களும் மகிழ்ச்சியானவரா இருக்கலாம்.
Have you seen any picture Krishna is walking with machine? He is machine.
கிருஷ்ணர் ஏதோ ஒரு இயந்திரம் வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது படம் பார்த்திருக்கீங்களா?
Or have you seen any picture he is smoking?
அல்லது அவர் புகை பிடிக்கிற மாதிரி ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா?
பை நேச்சர் பிளேதர் யூ ஹாவ் டு அன்ஃபோல்ட் யுவர் செல்ஃப் அன்ஃபோல்ட் யுவர் செல்ஃப் இன் தட் வே அண்ட் யூ ஃபைண்ட் பிளேதர்.
ஆனந்தம்ன்றது இயற்கையானது, அது கேட்ட வகையில் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் இன்பத்தை காணலாம்.
சிம்பிளி ஃபுல் ஆஃப் பிளேதர் தட்ஸ் ஆல். ஆனந்தமய வியாசார் by nature simply plain, not by artificial means.
Veramane anandam nirambi irukku anandamayo vyasa irkiyave anandam irukku seyirkana valimurai illa
ananda chinmaya rasa pratibhavita bhi in brahma sangita I find ananda chinmaya rasa pratibhavita bhi stavi jeev nirupataya kala bhi கோலோக ஈவ நிவசத்தியகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆனந்த சின்மய ரச, ரச மீன்ஸ் தி டேஸ்ட் தி மெலோ.
பிரம்ம சம்ஹிதால நீங்க பார்க்கலாம் ஆனந்த சின்மய ரச. ரச அப்படின்னா ருச்சி. ரச
ஜஸ்ட் லைக் வி ட்ரை டு டேஸ்ட் எ ஸ்வீட் மீட், a sweet candy or anything. Why? Because there is a very nice taste. So everyone is trying to have some taste from everything.
உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடணும்னு விருப்பப்படுறோம். இங்க இனிப்பான மிட்டாய் இருக்கு அல்லது வேற எதுவா என்ன இருக்கலாம். ஏன்? ஏன்னா அதுல ருச்சி இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லாத்துலயும் ஏதாவது ருச்சி இருக்கணும்னு விரும்புறாங்க.
We want to enjoy sex life. There is some taste. So that is called adi, taste. So there are so many tastes.
நம்ம பாலுறவு இன்பத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறோம். ஏன்னா அதில் ருச்சி இருக்கு. அதுக்கு பேர் ஆதி ரசம். இந்த மாதிரி நிறைய ருச்சி இருக்கு.
Yet in the Brahma Sangha, ஆனந்த சின்மய ரசம். That taste, material taste, he may taste it. But it will be finished immediately.
Brahma Samhita la solli irukku ananda chinmaya rasa. Inda bhautikamana ruchi anadhu neenga rasichu kuda paakalam aana adu udanadiya andha ruchi mudinju poidum.
Finished. I say a few minutes. Suppose you have got very nice sweet meat, you taste it, you get, oh it is very nice, or take another, all right, and another, no I don't want. Finished.
அது உடனடியே முடிஞ்சு போயிடும். சில நிமிஷம் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு இனிப்பு சாப்பிட்றீங்க, அதை சுவைக்கிறீங்க, ஓ ரொம்ப நல்லா இருக்கு, சரி வேற இன்னொன்று சாப்பிடுங்க, சரி இன்னொன்று சாப்பிடுங்க, ஓ வேண்டாங்க போதும், முடிஞ்சு போயிடுது, அவ்வளவுதான்.
So material taste is finisher. It is not unlimited. But real taste is unlimited.
பௌதிகமான ருச்சின்றது முடியக்கூடியது, அது எல்லையற்றது அல்ல. ஆனா உண்மையான ருச்சி முடிவில்லாதது.
If you taste one, then you cannot forget. It will go on, increasing.
அதுல ஒன்று நீங்க சுவைச்சிட்டீங்கன்னா கூட உங்களால் அதை மறக்க முடியாது, அது அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும்.
ஆனந்தாமுதி பர்தனம். Chaitanya Mahaprabhu says that this taste is simply increasing.
Anandam budhi vardhanam. Chaitanya Mahaprabhu solra inda ruchi anadu adhigarithukonde pogum.
It is, although it is ocean like, great, still it is increasing. Here you have seen ocean, it is limited. Your Pacific Ocean is tossing. But it is not increasing. If it increases, then it is heaven. You see?
இங்க நீங்க சமுத்திரத்தை பார்த்துருக்கீங்க, அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு. இந்த பசிபிக் சமுத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகமாகிறது கிடையாது. அது அதிகமாச்சு அப்படின்னா அதனால பெரிய அழிவு ஏற்படும்.
பட் பை நேச்சர்ஸ் லா, பை காட்ஸ் ஆர்டர், இட் டஸ் நாட் கம் பியாண்ட் இட்ஸ் லிமிட். வித் இன் தி லிமிட் இட் இஸ். But Chaitanya Mahaprabhu says that there is an ocean of bliss, ocean of test, of transcendental bliss, which is increasing.
ஆனா இயற்கையின் சட்டத்தினால கடவுளுடைய கட்டளையினால அது அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு போறது கிடையாது, அது எல்லைக்குட்பட்டே இருக்கு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஆனந்த நிரம்பிய சமுத்திரம் இருக்கு, சுவை மிகுந்த ஒரு ருச்சி மிகுந்த சமுத்திரம் இருக்கு, அது உன்னதமான ஆனந்தம், அது எப்பொழுதும் அதிகரிச்சுட்டே போகின்றார்.
ஆனந்தாமுதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிதாஸ்வாதனம் சர்வாத்ம சபனம் பரம் விஜயதி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். You will get by this chanting Hare Krishna.
அந்த ஆனந்தத்தை ஹரே கிருஷ்ணா நாம ஜபத்தால நீங்க அடைய முடியும்.
Your pleasure potency increasing more and more, more and more.
உங்களுடைய ஆனந்த சக்தியானது மேலும் 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 அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். உங்களுடைய கேள்வி
என்ன?
ஷிரோதகசாயி விஷ்ணுவானவர் உயிர்வாளிகள் அல்லாத ஜட பொருளிலையும் கூட, பாறைகள் மாதிரியான ஜடத்திலையும் கூட இருக்காரா?
Yes, even in the atom.
Ama, avar anuvulayum kuda irukkar. Avaroda andha naangu kai roopathile irukkara?
Oh yes. Wherever he lives in his own paraphernalia.
Ama, avar enge irundhalum avarude sonda upakaranangalodave avar irukkar.
Anuruniyanga mahato mahiyan. He is biggest than the biggest and is the smallest than the smallest.
Anoraniyan mahato mahiyan periyavanavattril periyavar siriyanavattril siriyavar.
That is Vishnu.
Avarada Vishnu.
Annantarastham paramanu chayantarastham. Paramanu means atom. You cannot see even atom. How small he is within that atom.
அந்தாந்த ரஸ்த பரமானு சயாந்த ரஸ்தம். பரமானு அப்படின்னா அணு, உங்களால அணுவை பார்க்க முடியாது, அது அந்த அளவுக்கு சின்னது. அந்த அணுக்குள்ளயும் அவர் இருக்கார், அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். பிரபுபாதம், நீங்க சொல்லிருக்கீங்க எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அதுதான் பிருந்தாவனன்னு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கிருஷ்ணர் நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்காரு அப்படின்னா, அப்போ நம்ம இதயத்துக்குள்ளயும்?
Yes, one has realized he is living in Vrindavan anyway.
ஆமா, யாரோ ஒருத்தர் அதை உணர்ந்திருக்காரோ அவர் பிருந்தாவனத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எங்க இருந்தாலும்
realized soul is always living in Vrindavan.
தன்னை உணர்ந்த ஆத்மா எப்பொழுதும் பிருந்தாவனத்தில் தான் வசிக்கிறார்.
சைதன்ய மகாபிரபு said, one has realized Krishna, then he is always living in Vrindavan.
சைதன்ய மகாபிரபுவும் சொல்லியிருக்கார், யார் ஒருத்தர் கிருஷ்ணரை உணர்ந்திருக்காரோ அவர் எப்பொழுதும் பிருந்தாவனத்திலேயே வசிக்கிறார்.
Is nowhere. Just like Krishna or Vishnu is living everyone's heart. But he is living in the dog's heart also. Does it mean that he is doggish? He is living in Vaikuntha.
உதாரணத்துக்கு கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு எல்லோருடைய இதயத்திலும் வீட்டில் இருக்கார். அவர் ஒரு நாயோட இதயத்தில் கூட இருக்கார். அதுக்காக அவர் நாய் போலன்னு சொல்ல முடியுமா? அவர் வைகுண்டத்தில் வசிக்கிறார்.
Although he is living in the dog's heart, but he is living in Vaikuntha.
அவர் ஒரு நாயோட இதயத்தில் வீட்டில் இருந்தாலுமே அவர் வைகுண்டத்தில் தான் வசிக்கிறார்.
Similarly, a devotee may seem to be living in some place which is far from Vrindavan, but he is living in Vrindavan.
அதே மாதிரி ஒரு பக்தரும் அவர் விருந்தாவனத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் வசிக்கிற மாதிரி தோணலாம், அவர் விருந்தாவனத்தில் தான் வசிக்கிறார்.
That's a fact.
அதுதான் உண்மை.